بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين
பிரபஞ்சத்தில் சிறியதும் பெரியதுமான பல ஜீவராசிகள் சர்வ வல்லமையுள்ள படைப்பாளரின் ஆற்றலை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. உயிரினங்களின் உலகம், உயிரற்றவைகளின் உலகம் இவ்விரண்டிலும் உள்ள நுட்பமானதும் வன்மையானதுமான அனைத்து பொருட்களின் மீதும் கண்ணோட்டம் விடுகின்ற எவராலும் படைப்பாளனின் உள்ளமையை ஏற்காமல் இருக்க முடியாது. ஜீவராசிகளின் உலகத்திற்கு இறைவன் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்கள் மிகவும் வெளிப்படையானதாகும். உயிரினங்களுக்கெல்லாம் அவற்றிற்கான இயற்கை அமைப்பை வழங்கியதோடு வழிகாட்டுதல்களையும் வழங்கியுள்ளவன்தான் சர்வ வல்லமையுள்ள இறைவன். அல்லாஹுவை குர்ஆன் இவ்வாறுதான் அறிமுகப்படுத்துகின்றது. பல சகாப்தங்களுக்கு முன் உலகின் ஏக சக்கரவர்த்தியாக தன்னை கருதியிருந்த எகிப்தின் பரோவா எனும் ஃபிர்அவுனின் முன்னிலையில் நின்று அகில உலக இரட்சகனான அல்லாஹுவின் செய்தியை எடுத்துரைத்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யார் உங்களின் இறைவன் என்ற ஃபிர்அவுனின் கேள்விக்கு அளித்த பதிலை குர்ஆன் இவ்வாறு கூறி நிற்கிறது.
قال ربنا الذي أعطى كل شيء خلقه ثم هدى.
மூசா கூறினார், ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய படைப்பமைப்பை கொடுத்து பின்னர் அவைகளுக்கு வழிகாட்டுதலையும் வழங்கியவனே எங்களின் இறைவன். உயிரினங்களுக்கு சர்வ இரட்சகனான இறைவன் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களை பற்றிய விவரங்களைத்தான் இந்த விவரணப்படத்தில் நாம் காணவிருக்கின்றோம். ஆச்சரியமான தேசாந்திர பயணம் மேற்கொள்கின்ற ஜீவராசிகளில் ஒன்றுதான் சால்மன் மீன். வட அமெரிக்காவின் மேற்கு கரைகளில்தான் இவைகள் வசிக்கின்றன. இவைகள் மேற்கொள்ளும் பயணம் நதிகளையும் கடல்களையும் கடந்து செல்லும் சிரமமும் சாகசமும் கொண்ட பயணமாகும். தாய் சால்மன் மீன் நதியில் முட்டையிடுவதிலிருந்து அதன் வாழ்வு துவங்குகிறது. நதியிலிருந்து சுயமாகவே ஆகாரம் தேடிக்கொள்ள அதிகபட்சமாக ஒரு வார காலத்திற்குள் அவைகள் பக்குவமடைந்து விடுகின்றன. ஏறத்தாழ ஆரம்ப ஒரு வருடம் வரை இது நதியிலேயே வாழ்ந்து விடுகிறது. உப்பு நீரிலும் சுத்தமான நீரிலும் ஒரே மாதிரி வசிக்குவதற்கு உதவியாக வடிவமைப்பு கொண்டதுதான் சால்மன் மீன். அது மேற்கொள்கின்ற ஆச்சரியமான பயணத்திற்கு இந்த அமைப்பு தேவையும் ஆகும். வசந்த காலத்தின் ஒரு காலை பொழுதில் ஆயிரக்கணக்கான சால்மன் மீன்கள் கடலுக்கு செல்லும் தங்களின் தேசாந்திர பயணத்தை தொடங்குகின்றன. சில வாரங்களுக்கு பிறகு அவைகள் பசிபிக் மகா சமுத்திரத்தை வந்தடைகின்றன. கடலை அடைந்துவிட்டால் இயற்கையின் அனுகூலத்தால் அவைகளின் உடல்கள் உப்பு நீரில் சஞ்சரிக்க ஏற்ற வகையில் மாற்றமடைகின்றன. அடுத்து வரும் 1 முதல் 4 வருடங்கள் வரை அவைகள் கடலில் சஞ்சரிக்க வேண்டியதிருக்கிறது. அமெரிக்க கரைப்பகுதியை விட்டு அலாஸ்காவையும் தாண்டி ஜப்பான் வரை தொடர்கின்ற பயணம்தான் அவைகளின் பயணம். பயணத்தின் இறுதி கட்டத்தை அடைகின்ற போது பக்குவமடைந்து மிகவும் சிரமமான தனது அடுத்த பயணத்திற்கு தயாராகி விடுகின்றன. அதாவது தான் பிறந்த நதிக்கே திரும்பவும் அவை பயணம் செய்கின்றன. சில வருடங்களுக்கு முன் தான் வந்த வழியினூடே எதிர்நீச்சலுடன் கூடிய சாகசமான பயணம். எந்த ஒரு துன்பமும் இடையூறும் அதற்கு தடையாக இல்லை. நீர்பாதைகளில் இருந்து உயர குதித்து இடம் மாறி கடந்து செல்ல அவைகளால் முடியும். நீர்பரப்பிலிருந்து 3 மீட்டர் உயரம் வரை குதித்து தடைகளை தாண்டிச் செல்லவும் அவைகளுக்கு முடியும். இவைகளின் பயணம் ஏறத்தாழ 32,000 கிலோமீட்டர் வரையான தூரம் கொண்டதாகும். இந்த பயணத்திற்கிடையே அவை எதுவும் சாப்பிடுவதில்லை. கடலில் இருக்கும்போது சேகரித்து கொண்ட சக்தியை செலவிட மட்டுமே செய்கின்றன. சில வருடங்களுக்கு முன் தான் பிறந்த நதிக்கே வந்து சேருகின்ற ஆற்றல் கொண்ட இவை அங்கு முட்டையிடுகின்றன. தனது பணியை பூர்த்தி செய்துவிட்டு அதிக நாட்களை எடுத்துக்கொள்ளாமல் அவை மரித்து விடுகின்றன. சால்மன் மீனுடைய இந்த தேசாந்திர பயணம் இயற்கையின் திகைப்பூட்டும் நிகழ்வுகளில் ஒன்றாகும். கடலில் வருடக்கணக்காக வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான இந்த மீன்களுக்கு தான் பிறந்த நதியினை வந்து சேர முடிவது எவ்வாறு? முதலில் பசிபிக் பெருங்கடலுடன் வந்து கலக்கின்ற ஆயிரக்கணக்கான நதிகளில் தனது சொந்த நதியை கண்டுபிடித்து அங்கு வந்து சேர வேண்டியுள்ளது. பிறகுதான் அந்த நதியில் சஞ்சரித்து தான் பிறந்த இடத்திற்கு வந்து சேர முடியும். பல்வேறு கால்வாய்களுக்கிடையே அவை தனது சொந்த நதியினை மிகச்சரியாக வேறுபடுத்தி அறிந்து கொள்கின்றன. பிறகு வழி தவறாது பயணம் மேற்கொள்ளவும் செய்கின்றன. ஏராளமான கால்வாய்கள் அடுத்தடுத்து இடைவெளி விட்டு பிறகு நதியில் ஒன்று சேருகின்ற போதெல்லாம் மிகச்சரியாக அவைகளை இனம் கண்டுகொள்ளும் அதன் ஆற்றல் திகைப்பூட்டக்கூடியவைதான். இத்தகைய அசாத்தியமான காரியத்தை சால்மன் மீன் வெற்றிகரமாக நடத்துகிறது. எவ்வாறு அவை இக்காரியத்தில் வெற்றி பெறுகின்றன? இவைகளுக்கு இது சாத்தியமாவது எவ்வாறு? நீண்ட பயணத்திற்கு உதவும்படியான பிரத்யேகமான தன்மைகளுடன் தான் சால்மன் மீன் படைக்கப்பட்டிருக்கின்றன என்று ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திசையையும் வழியையும் கண்டுகொள்ளும் திறன் அவைகளில் உள்ளடங்கியுள்ளது. விசாலமான மகா சமுத்திரத்தில் திசை தவறாமல் இருக்க அவைகளால் முடிகிறது. அடிப்படையான கேள்வி இதுதான், தான் பிறந்த நதிக்கு அது திரும்ப வருவது எவ்வாறு? இதற்கு இயற்கையான காம்பஸ் தவிர வேறு சில திறமைகளும் இவைகளுக்கு தேவைப்படுகின்றன. ஒவ்வொரு நதிக்கும் அதனதன் வாசனையுண்டு என்பதை நம்மால் உணரவோ நம்பவோ முடியாதெனினும் அதுதான் உண்மை. உலகின் எல்லா நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் அததற்குரிய ரசாயன மாற்றங்கள் உண்டு. சால்மன் மீனை தவிர வேறு எதனாலும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் உள்ள அதிநுட்பமான தன்மைகள்தான் நதிகளுக்கிடையில் உள்ள வித்தியாசங்கள். இந்த வித்தியாசங்களை கண்டுதான் சால்மன் மீன் தேசாந்திர பயணம் மேற்கொள்கின்றது என்று ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. வட கலிபோர்னியாவில் உள்ள பிரைரி கிரீக் மீன் பண்ணையில் வைத்துதான் சால்மன் மீனுடைய வழிகண்டுகொள்ளும் நுட்பத்தை நடைமுறையில் பரிசோதித்து அறியப்பட்டது. தேசாந்திர பயணத்தின் அதிசாகசங்களை இங்கே நடந்த கண்டுபிடிப்புகள் சித்தரித்து காட்டியது. 1964 வருடம் அக்டோபர் 2 இங்குள்ள ஒரு நதியிலிருந்து 2 பூர்த்தியான சால்மன் மீன் ஒன்றினை கண்டெடுத்தனர். அதில் பிரைரி கிரீக் மீன் பண்ணையின் உலக சின்னம் பதிக்கப்பட்டிருந்தது. இதன் பொருள் என்னவெனில், குறிப்பிட்ட அந்த மீன் அதே பண்ணையிலிருந்து வளர்ந்து வெளியேறியுள்ளது என்பதேயாகும். எவ்வாறு அந்த மீன் கடலிலிருந்து மீண்டும் மீன் பண்ணைக்கு வந்து சேர்ந்தது என்பதுதான் கேள்வி. கடலிலிருந்து நதிக்கு வந்து சேர வேண்டிய தூரத்தை கணக்கிடும்போது சால்மன் மீனுடைய பயணம் அசாத்தியமானதுதான் என்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தான் பிறந்த மீன் பண்ணையை அடைய ரக்ஃபுட் கிரீக்கிலிருந்து கடலை அடைந்திருக்க வேண்டும். பிறகு குறிப்பிட்ட சால்மன் மீன் 5 வரை நீரோட்டத்திற்கு எதிராக நீந்தி நதியின் ஆரம்ப முனைக்கு வந்து சேர வேண்டும். இந்த முனையிலிருந்து வடக்காக நீந்தி முன்னேறுகின்ற போது ஏராளமான கால்வாய்களை அவைகள் எதிர்கொள்ளும். சால்மன் மீன் பிறந்த மீன் பண்ணை இந்த கால்வாய்களுக்கு மத்தியில் இருந்தது. சால்மன் மீனுக்கு முன்னால் இப்போது முதல் முன்னுரிமை வலதுபுறம் திரும்ப வேண்டும் என்பதே. காரணம், அந்த திசையிலிருந்துதான் நீர் வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேறு சில காரணங்களால் அது இடதுபுறம் திரும்பவே தீர்மானிக்கிறது. இந்த இடதுபுறத்தில் பண்ணையின் மறுபுறம் வந்து சேர மீன் பண்ணையிலிருந்து வழிந்தோடுகின்ற நீரை சேகரிக்கின்ற ஒரு துணை வழியுண்டு. பெரும்பாலான நேரங்களில் இந்த துணை வழியில் குறைவான வெள்ளம்தான் வழிந்தோடிக் கொண்டிருக்கும். எனினும் குறிப்பிட்ட அந்த வருடத்தில் நன்றாக மழை பெய்ததைத் தொடர்ந்து இந்த துணை வழியில் வெள்ளம் அதிகமாக ஓடி நதியை அடைந்து கொண்டிருந்தது. பலவீனமான இந்த நீர்ப்பிரவாகம் போதும் சால்மன் மீன் அதன் வாசனையை கண்டுகொள்ள. அவ்வழியே முன்னேறி அதன் லட்சிய இடத்தை வேகமாக அடைந்து கொள்ள அதற்கு எவ்விதமான சிரமமும் ஏற்படவில்லை. துணைப்பாதைகளில் வாட்டர் பைப்புகள் ஏற்படுத்தும் சந்தேகங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு அவைகளால் வழியறிந்து கொள்ள முடிந்ததையும் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த தடைகளையும் தவிர்த்து கொண்டு மிகச் சரியாக வழியை அறிந்து கொள்ளக்கூடிய அவைகளின் ஆற்றல்களை ஏராளமான ஆய்வுகள் தெளிவாக தெரிவித்தன. எதிர்ப்படும் தடைகளை தனது தலை மூலம் பலமாக முட்டித்தள்ளு தனது பலத்தை பிரயோகிக்கவும் அவை தயங்கியதில்லை. 2 வருடத்திற்கு முன் தான் பிறந்த சிறிய அருவிக்கு தனது பயணத்தின் இறுதியில் சால்மன் மீன் வந்து சேருகிறது. அடையாளமிடப்பட்ட 70க்கும் மேற்பட்ட சால்மன் மீன்களை மீன் பண்ணை ஆய்வாளர்களால் கண்டுகொள்ள முடிந்தது. சால்மன் மீனின் இந்த அற்புதமான வாழ்க்கை வரலாறு படைப்பாளனின் மகத்தானதொரு நிதர்சனமாகும். சால்மன் மீனின் பயணத்தின் ஒவ்வொரு கட்டமும் கணக்கிடப்பட்டுள்ளது. தான் பிறந்த இடத்திற்கு திரும்பவும் வந்து சேருகின்ற புரோகிராம் கொண்டதுதான் சால்மன் மீனுடைய உடலமைப்பு என்பது திகைப்பூட்டக்கூடியதாகவே இருக்கிறது. பெரும் கடலிலிருந்து தனது வழியை கண்டுபிடிக்கின்ற இயற்கையான காம்பஸை அவைகள் கண்டுகொண்டு முன்னேறுகின்றன. இது தானாகவே உருவானதல்ல என்னும் உண்மை தெளிவானதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த உயிராற்றல் கொண்டவையாகும் அவை. தனக்கு விதிக்கப்பட்டுள்ள தேசாந்திர பயணம் எனும் படைப்பு நோக்கத்தை பூர்த்தி செய்கின்றன. சால்மன் மீனின் உடலில் இந்த அசாதாரணமான ஆற்றல்களை உருவாக்கியிருப்பது பிரபஞ்சத்தின் இறைவனும் படைப்பாளனுமாகிய அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இயற்கையின் அற்புதமான ஜீவிகளில் ஒன்றுதான் தேனி. அவை உருவாக்குகின்ற தேன் மிகவும் சுவையானதோர் உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் இருக்கின்றது. மிகவும் நுட்பமாக உருவாக்குகின்ற தேன்கூட்டில் அவை வசிக்கின்றன. ஒவ்வொரு தேன்கூட்டிலும் தேன் இருக்கும் அறுகோணமான அறைகள் இருக்கும். இந்த அறைகளில் தேனை சேகரிக்க தேனீக்கள் மலர்களையே நாடி நிற்கின்றன. தேன் சேகரிப்பது மிகவும் சிரமமான காரியமாகும். 40 மில்லியன், அதாவது 4 கோடி பூக்களை சந்தித்தால் 1/2 கிலோ தேனை அவை சேகரிக்கும் என்றுதான் மிகவும் புதிய விஞ்ஞான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
இந்த
இந்த பூக்களை அடையாளம் காணுவதே மிகவும் சிரமமான காரியமாகும். இதற்காக தேனீக்கள் தங்களின் கூட்டத்திலிருந்து திசை ஆய்வாளரையும் உணவு சேகரிப்பாளரையும் தனித்தனியே நிர்ணயம் செய்து கொள்கின்றன. செய்தி சேகரிக்கும் இந்த தேனீக்கள் பூக்கள் இருக்கும் இடத்தினை அறிந்து கொள்வது எவ்வாறு? திரும்ப வழிதவராது கூட்டை அடைந்து கொள்வதற்கான பாதையை அறிந்து கொள்வதும் எவ்வாறு? தேனிருக்கும் பூக்களின் இடத்தை தனது சக தோழர்களுக்கு எவ்வாறு தெரிவிக்கிறது? இந்த கேள்விகள் நம்மை சில ஆச்சரியமான விஷயங்களின் பக்கம் கொண்டு செல்கிறது. திரையில் நீங்கள் பார்ப்பது தேனிருக்கும் மலர் அரும்புகளை கண்டுகொண்ட ஒரு தேனீயைத்தான். இந்த செய்தி சேகரிப்பாளரின் பணி தான் கண்டுபிடித்த பூக்களை பற்றி தனது சக தோழர்களுக்கு அறிவிப்பதாகும். முதலில் தான் கண்டுபிடித்த தேனின் குணங்களை பற்றி கூட்டிலுள்ள தனது தோழர்களுக்கு விவரம் தெரிவிக்கிறது. இதற்காக தேனின் சிறு பாகத்தை தோழர்களுக்கு கொடுக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் காண்கிறோம். பிறகு பூக்கள் இருக்கும் திசையை அறிவிக்கும் முக்கிய பணியை செய்கிறது. இதனை அவை ஒரு வகை நடனத்துடன் செய்து காட்டுகின்றன. கூட்டின் நடுவில் தனது உடல் முழுவதையும் குலுக்கியவாறு ஒரு நடனத்தை அது ஆரம்பிக்கிறது. பூக்களின் இடத்தை பற்றி துல்லியமாக விவரம் தெரிவிக்க இந்த ஆட்டத்தால் முடியும் என்பதை நம்ப முடியவில்லை, எனினும் உண்மை அதுதான். உதாரணமாக, கூட்டின் மேல்பாகத்தை இலக்காக கொண்டு நேர்கோட்டில் ஆட்டம் என்றால் உணவின் இடம் இருப்பது சூரியனுக்கு நேரான திசையிலாகும். வேறு இடத்தில்தான் பூக்கள் இருக்கிறதெனில் அந்த திசை நோக்கியே டான்ஸ் அடையாளம் அமையும். இப்போது தேனி வலது பாகத்தை நோக்கி நடனம் செய்கிறது. வலது பாகத்தில் 90 டிகிரியில் பூக்கள் இருப்பதை இது தெரிவிக்கிறது. கூட்டின் இடதுபுறம் மேல் நோக்கி 45 டிகிரி சரிவாக பூக்கள் இருக்கிறது என்பதை தனது தோழர்களுக்கு இந்த செய்தி சேகரிப்பாளன் தெரிவிக்கின்றான். இங்கே சில கேள்விகள் எழலாம். சூரியனின் திசையில் பூக்கள் இருப்பதை இவை காட்டுகின்றன என்றால் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டல்லவா இருக்கிறது? சூரியன் ஒவ்வொரு நிமிடத்திலும் 1 டிகிரி மேற்கு திசை நோக்கி நகர்கிறது. இது தேனீக்கு குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என நாம் நினைக்கின்றோம். ஆனால் அற்புதமான கணக்கிடும் வித்தையால் அவைகளுக்கு சிறிதும் தவறு நிகழ்வதே இல்லை. செய்தி சேகரிப்பாளரான இந்த தேனீக்கு பூக்கள் இருக்கும் இடத்தை தெரிவிக்கும் ஆற்றல் மட்டுமல்ல, அந்த இடத்திற்கான தூரம் எவ்வளவு என்பதை தெரிவிக்கும் ஆற்றலும் உண்டு. நடனத்தை ஆரம்பிக்கும் போது உடலின் குலுக்கல்களின் எண்ணிக்கை மூலம் தூரத்தை கணக்கிட்டு அறிவிக்கவும் செய்கின்றன. தேன் சேகரிக்க தேவையான மிகச்சரியான தகவல்களை சேகரித்து கொண்டுதான் பயணத்தை தொடங்க வேண்டும். கலிபோர்னியாவில் நடைபெற்ற ஒரு சோதனையின் போது சர்க்கரை கரைசல் நீர் கொண்ட 3 பாத்திரங்களை வெவ்வேறு இடங்களில் வைக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் செய்தி சேகரிக்கும் தேனி அதனை கண்டுகொண்டது. முதல் பாத்திரத்தை அடைந்த தேனியை ஒரு புள்ளி வைத்து அடையாளமிட்டனர். 2வது பாத்திரத்தை கண்டுகொண்ட தேனி மீது ஒரு கோடு போட்டும், 3வது பாத்திரத்தை அடைந்த தேனி மீது கூட்டல் குறி கொண்டும் அடையாளமிட்டனர். செய்தி சேகரிப்பாளர்களான இந்த அடையாளமிடப்பட்ட தேனீக்கள் சில நிமிடங்களுக்குள் மற்ற தோழர்களிடம் சென்று இதை தெரிவித்தன. செய்தி சேகரிக்கும் இந்த அடையாளமிடப்பட்ட தேனீக்கள் நுட்பமாக தனது கூட்டாளிகளிடம் செய்தியை சொல்லும் போது சொல்லப்பட்ட தேனீக்களின் மீதும் சில நிமிடங்களுக்குள் அதனதன் அடையாளத்தை போட்டனர். நிமிடங்களுக்குள்ளாக புள்ளி கொண்டு அடையாளமிடப்பட்டவை மிகச்சரியாக முதல் பாத்திரத்திலும், கோடு போட்டு அடையாளமிடப்பட்டவை 2வது பாத்திரத்திலும், கூட்டல் மார்க்கு கொண்டு அடையாளமிடப்பட்டவை 3வது பாத்திரத்திலுமாக அந்தந்த அடையாளங்கள் கொண்டவை மாத்திரமே வந்து சேர்ந்தன என்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. செய்தி சேகரிப்பாளர்களின் செய்தியை புரிந்து கொண்டுதான் மற்ற தேனீக்கள் தேனை சேகரிக்கச் செல்கின்றன எனும் மகத்தான உண்மையை இது மிக தெளிவாக காட்டியது. இவ்வளவு உன்னதமான நடைமுறைகள் தேனீக்களுக்கு எவ்வாறு கிடைத்தது என்ற கேள்வி மிக முக்கியமானதாகும். சிந்தனையோ புத்தி கூர்மையோ இல்லாத இந்த சிறிய ஜீவி இவ்வாறு நடந்து கொள்வது எப்படி? உணவுகளின் அரும்புகளை கண்டுபிடித்து கூட்டாளிகளுக்கு விவரம் தெரிவிக்க முடிவது எவ்வாறு? நடனத்தின் வழியாக நுட்பமாக கருத்தை வெளிப்படுத்துவது எவ்வாறு? நுட்பமான சலனங்கள் விரைப்புகளையும் கொண்டு கருத்து பரிமாற்றம் நடத்தி கொள்ள எவ்வாறு முடிந்தது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல இயற்கைவாதிகளால் முடியவே முடியாது. படைப்பாளனின் உண்மையினைத்தான் ஒவ்வொரு சிறு ஜீவியும் நமக்கு தெரிவிக்கின்றன. பூமியின் ஜீவராசிகள் தானாகவே தோன்றியவை என்றுதான் பரிணாமவாதம் கூறுகின்றது. ஆனால் தேனீக்களின் சுபாவங்களை பற்றி இந்த சித்தாந்தம் தருகின்ற விளக்கங்கள் எல்லாம் பரிபூர்ணமான தோல்வியை தழுவியிருக்கின்றன. முன்னர் கூறிய தேனீக்களின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவை படைப்பாளனால் நிர்மாணிக்கப்பட்டவை என்பதையே தெளிவுபடுத்துகிறது. அவைகளை படைத்ததும் அவைகளுக்கு வழிகாட்டுவதும் அல்லாஹுதான். பரிசுத்த குர்ஆன் கூறுவதை கேளுங்கள்.
وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون.
மேலும் பாருங்கள், உம் இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகி அறிவித்தான். மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களில் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். மேலும் பலதரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு வானம் வெளிப்படுகிறது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. திண்ணமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று உண்டு. தென் கனடாவில் வசிக்கின்ற அசாதாரணமானதொரு வண்ணத்துப்பூச்சி உண்டு. அதுதான் மோனார்க் வண்ணத்துப்பூச்சி. மற்ற அனைத்து வண்ணத்துப்பூச்சியைப் போலவே மோனார்க் வண்ணத்துப்பூச்சியும் இந்த உலகத்திற்கு வந்து சேர்வது நன்கு திட்டமிடப்பட்ட கட்டங்களாகத்தான். முதல் கட்டமாக தாய் வண்ணத்துப்பூச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முட்டையிடுகிறது. பிறகு அது புழுவாக மாறுகிறது. பிறகு அது சுயமாகவே ஆகாரம் தயாரித்துக் கொண்டு அதிலேயே இருந்து கொள்கிறது. ஒரு மோனார்க் வண்ணத்துப்பூச்சியின் கூடு, அதாவது ககூன், அற்புதமாக வடிவமைக்கப்பட்டதாகும். நேரானதும் வலுவானதுமான நூலிலைகளால் அது மரக்கலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த புழுக்கூட்டிலிருந்து புழு நிதானமாக வளர்ந்து பிறகு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. ஆரம்பத்தில் அதன் சிறகுகள் அகலமானதாகவும் அசைவற்றதாகவும் இருக்கும். ஆனால் இரத்த ஓட்டம் சீராக நடைபெற்ற பிறகு அது பறப்பதற்கு தயாராகிவிடும். மற்ற வண்ணத்து பூச்சிகளிலிருந்து மோனார்க் வண்ணத்து பூச்சியை பிரித்து காட்டும் சில அம்சங்கள் உண்டு. அவற்றிலிருந்து வருடத்திற்கு 4 தலைமுறைகள் உருவாகின்றன. முதல் 3 தலைமுறைகளுக்கு சராசரியாக 5 முதல் 6 வாரக்கால ஆயுள் மட்டுமே இருக்கும். ஆனால் 4வது தலைமுறையின் விஷயம் வெகு வித்தியாசமானதாகும். 8 மாத காலம் நீண்டதொரு தேசாந்திர பயணம் நடத்திய பிறகே அவை இறந்து போகும். தென் கனடாவின் பல்வேறு மோனார்க் மையங்களிலிருந்து அவை தெற்கு திசை நோக்கி தேசாந்திர பயணம் தொடங்குகின்றன. ஒரு பிரிவு கலிபோர்னியாவுக்கு செல்ல, மற்ற பிரிவு மெக்சிகோவிற்கு செல்கிறது. தேசாந்திர பயணங்களுக்கிடையே மேலிருந்து கட்டளை கிடைத்ததைப் போல மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் வழியில் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்வதுண்டு. ஒரே ஒரு மையத்திலிருந்து மோனார்க் வண்ணத்து பூச்சியின் தேசாந்திர பயணம் சரியாக திட்டமிடப்படுகிறது. அவைகள் பயணத்தை தொடங்குவது ஏதாவது ஒரு நாளில் அல்ல. இரவின் கால அளவும் பகலின் கால அளவும் சமமாக இருக்கும் ஈக்வினாக்ஸ் காலத்திலேதான் அவை பயணம் தொடங்குகின்றன. 2 மாத காலம் பறந்து தெற்கு பிரதேசத்தின் வெப்பமான காடுகளுக்கு அவை வந்து சேருகின்றன. மில்லியன் கணக்கில் மோனார்க்குகள் மரங்களில் ஒரு கூட்டை போல மூடி போர்த்து கொண்டு டிசம்பர் முதல் மார்ச் வரையான 4 மாதங்கள் உணவுகள் எதுவுமின்றி கழிக்கின்றன. தனது சரீரத்தில் சேமித்து வைத்துள்ள கொழுப்பையும் தண்ணீரையும் மட்டுமே உட்கொண்டு அவை ஜீவிக்கின்றன. 4 மாதங்களுக்கு பிறகு வசந்த காலத்தில் பூக்கள் மலரும்போது மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் தங்களின் தேன் உறிஞ்சுதல்களை ஆரம்பிக்கின்றன. இப்போது வட அமெரிக்காவுக்கு திரும்பிச் செல்வதற்கு தேவையான சக்தியை அவை சேகரித்து முடித்து விடுகின்றன. மார்ச் மாத இறுதியில் பயணம் தொடங்கும் முன் அவைகள் இணை சேர்ந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. இரவும் பகலும் சமமான அந்த வசந்த காலத்தில் மோனார்க் வண்ணத்து பூச்சிகளின் கூட்டங்கள் மறுபயணம் தொடங்குகின்றன. பயணத்தின் இறுதியில் அவைகள் கனடாவை அடைந்து அதிக தாமதம் செய்யாமல் மரித்து விடுகின்றன. ஆனாலும் அவை மரணமடையும் முன் வருடத்தின் முதல் தலைமுறைக்கு ஜன்மம் வழங்கியிருக்கும். ஏறக்குறைய 1.5 மாதம் வரை முதல் தலைமுறை ஜீவிக்கும். பிறகு 2ம் 3ம் தலைமுறைகளுக்கு பின் 4வது தலைமுறை தேசாந்திர பயணத்தின் தொடரை ஆரம்பித்துவிடும். இந்த 4வது தலைமுறை மற்ற 3 தலைமுறைகளை விட 6 மாதங்கள் அதிகமாக வாழ்வதில்தான் இந்த இனம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இதன் அற்புதமான தேசாந்திர பயணம் நமது உள்ளத்தில் பலவித கேள்விகளை உண்டாக்கி விடுகிறதல்லவா? ஒவ்வொரு 4வது தலைமுறைக்கு மட்டும் மற்ற 3 தலைமுறையை விட கூடுதலாக 6 மாத வாழ்வு கிடைப்பது எவ்வாறு? நீண்ட வயதுடைய இந்த தலைமுறையினரின் குளிர்காலத்தில் மட்டும் சந்திப்பது எவ்வாறு? இரவு காலமும் பகல் காலமும் மிகச் சமமான ஈக்வினாக்ஸில் மட்டும் தனது தேசாந்திர பயணத்தை தொடங்குவது எப்படி? இவ்வளவு நுட்பமாக கணக்கிடும் முறை அவைகளுக்கு சாத்தியமாவது எங்ஙனம்? அவைகள் முன்னர் ஒருபோதும் சென்றிராத இடங்களுக்கு மிகச்சரியாக சென்று சேர முடிவது எவ்வாறு? குறைகள் ஏதுமில்லாது திட்டமிடப்பட்ட ஒரு படைப்பாற்றலின் அங்கம்தான் இந்த தேசாந்திர பயணத்தின் அமைப்பு முறை என்பதையே இவைகளெல்லாம் காட்டுகின்றன. இந்த திட்டத்தில் அவைகளுக்கு ஏதேனும் தவறு நிகழ்ந்துவிட்டால் அவைகளால் தேசாந்திர பயணம் செல்ல முடியாது. அவ்வாறு தவறு நிகழ்ந்துவிட்டால் குளிர்காலத்திலேயே எல்லா மோனார்க்குகளும் செத்தொழிந்து அதன் இனமே இல்லாது போய்விடும். வருடாந்திர தேசாந்திர பயணத்துடன் சம்பந்தப்பட்ட இந்த அசாதாரணமான தன்மையுடன் கூடிய நடவடிக்கைகளையெல்லாம் மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் தங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதன் அடிப்படையிலேயே நடத்திக் கொள்கின்றன. வானம் பூமியினுடைய படைப்பாளனாகிய அல்லாஹுதான் எல்லாவற்றினுடைய நிர்வாகியும் பாதுகாவலனுமாகும். திருக்குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். நபியே, உயர்வான உம் இறைவனுடைய திருப்பெயரை துதிப்பீராக. அவன் எத்தகையவன் எனில், அவன்தான் படைத்தான், பொருத்தமாகவும் அமைத்தான், மேலும் விதியையும் நிர்ணயித்தான், பிறகு வழிகாட்டினான். வானில் பறப்பதற்காக மனிதன் ஏராளமான பரிசோதனைகளை நடத்தியிருக்கின்றான். ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன் உலகின் முதல் விமானம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு மிக நுட்பமான விமானங்களை தயாரிக்க ஏராளமான விஞ்ஞானிகள் பெருமுயற்சி எடுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்துதான் இன்றைக்கு மிக நவீனமான விமானங்கள் அற்புதமான டிசைனிங்குகளோடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பறப்பது ஒரு மகத்தான ஆற்றல்தான். எவ்வளவு சிறப்பான வடிவத்தில் விமானத்தை உருவாக்க முடிகிறதோ அதற்கொப்பவே அதன் உபயோகம் அமையும். காற்றில் நிலையாக நின்று பறக்கவும் நாடிய இடத்தில் தரையிறங்கவும் முடியும் என்பது பறப்பதைப் போலவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதன் காரணமாகத்தான் பல்வேறு விதத்தில் நிலைமாறி பறக்கும் ஆற்றல் கொண்ட விமானங்களை மனிதன் டிசைன் செய்திருக்கின்றான். காற்றில் நடுவில் நிலைத்து நின்று பறக்கவும் சற்றென்று மேல் நோக்கி எழும்பவும் ஹெலிகாப்டர்களால் முடியும். யுத்த களங்களில் முக்கியத்துவம் மற்றும் தேவைகளை கவனத்தில் கொண்டு ஹெலிகாப்டர்களின் டிசைனிங் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்காகவே பல அரசாங்கங்கள் தங்களின் பட்ஜெட்களில் பெரும் தொகைகளை ஒதுக்குகின்றன. இப்படி இருக்க சமீபத்தில் நடைபெற்ற ஆராய்ச்சிகள் புதியதொரு அற்புதத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன. நவீன ஹெலிகாப்டர்களின் பறக்கும் டெக்னாலஜியை ஒரு பெரிய தும்பியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹெலிகாப்டர்கள் மிகவும் அற்பமானவையே எனும் உண்மை வெளிப்பட்டுள்ளது. பெரிய தும்பியினுடைய டிசைனிங் மனிதன் இதுவரை உருவாக்கியுள்ள பறக்கும் விஞ்ஞான வித்தைகளை பன்மடங்கு தோல்வியடையச் செய்யக்கூடியதாகும். இக்காரணத்தால் உலக பிரசித்தி பெற்ற சிகோர்ஸ்கை எனும் வகை ஹெலிகாப்டர்கள் பெரிய தும்பியை மாடலாக கொண்டே உருவாக்கப்படுகின்றன. இந்த புரொஜெக்டிற்காக பெரிய தும்பியின் உடல் மற்றும் பருமன் அளவுகள் அசைவுகளின் இமேஜ்களை பிரத்யேகமாக கம்ப்யூட்டர் சிமுலேஷன் வழியாக கற்றுக்கொள்கிறது ஒரு IBM கம்பெனி. பெரிய தும்பியின் பறக்கும் ஆற்றலை உபயோகித்தே சிகோர்ஸ்கை வகை மாடல் ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், மனிதன் பிளான் செய்ததை விட மிகைத்த டிசைனிங்கை ஒரு சிறிய ஜீவியில் நாம் காண்கிறோம். பெரிய தும்பியின் பறக்கும் விஞ்ஞான ஆற்றலும் அதன் சிறகுகளின் டிசைனிங்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக்குகின்றது. அதாவது, அல்லாஹுவின் படைப்பு மகத்துவத்தையும் அவனது அற்புதமான டிசைனிங்கையும். பெரிய தும்பிக்கு தனது நடவடிக்கைகளை வேகமாக மேற்கொள்ள உதவும் வகையிலான 2 ஜோடி சிறகுகள் உண்டு. 100 மீட்டர் செல்லுகின்ற ஒரு ஒலிம்பியன் அத்லட்டிக்கிற்கு மணிக்கு 39 கிலோமீட்டர் எனும் வேககதியில்தான் ஓட முடியும். மிகச் சிறப்பான பறக்குதலுக்கு மற்றொரு திறனும் வேண்டும். கூர்மையான பார்வைத்திறன் இன்றி பறப்பது மிகவும் அபாயமானதாகும். அதனால் நவீன விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வானவெளியின் உயர்வான காட்சிகளை காணும் வகையில் நன்கு திட்டமிடப்பட்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய தும்பிக்கும் உன்னதமானதொரு பார்வை திறனுண்டு. அவைகளுக்கு 30,000 நுட்பமான கண்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கண்ணும் பல்வேறு பாயிண்டுகளை இலக்காக்கிக் கொள்கின்றன. இந்த கண்களால் காணும் ஒவ்வொரு விவரமும் பெரிய தும்பியின் மூளைக்கு சென்று கம்ப்யூட்டர்களுக்கு இணையான ப்ராசஸிங்கை நடத்துகின்றன. பெரிய தும்பிக்கு இந்த அமைப்பிலான மிக கூர்மையான பார்வை திறன் இருக்கிறது. சௌகரியம் போல பறந்து செல்வதற்கான ஆற்றலுக்காக ஹெலிகாப்டர்களை விட மிகைத்த வடிவமைப்பு கொண்டதுதான் பெரிய தும்பியுடைய உடலமைப்பாகும். உதாரணமாக, எதிர்பாராத விதமாக எதிர் திசையிலிருந்து வருகின்ற மற்றொரு பொருள் மிகவும் நெருக்கமாக வருகின்ற போதும் கூட தனது வழியை உடனே மாற்றிக்கொள்ள அவைகளால் முடியும். பெரிய தும்பி 2 சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கிறது. ஒன்று, பலமாக வீசியடிக்கும் காற்று. மற்றொன்று, வேட்டையாட வரும் பறவைகள். மிக தந்திரமாக அவைகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வதில் இந்த சிறிய ஜீவிகள் வெற்றி பெறுகின்றன. பைலட்கள் எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவெனில், தேவையான போது இவ்வாறு சௌகரியம் போல் ஒளிந்து மறைவதாகும். ஒருமுறை இவ்வாறு ஒளிந்து மாறியதற்கு பிறகு விமானத்திற்கும் பறக்கும் ஸ்தானத்திற்கும் இடையிலுள்ள பொசிஷனின் வித்தியாசத்தை அறிந்து கொள்வது சிரமமாகும். ஒரு சாகசத்திற்கு பிறகு விமானிக்கு விமானத்தின் மேல்பகுதி எது, கீழ்ப்பகுதி எது என்பதை கிரகித்து கொள்ள முடியாமல் விபத்து நேர்ந்துவிடும். இதனை எதிர்கொள்ள விஞ்ஞான நிபுணர்கள் கண்டுபிடித்த கருவிதான் பைரோஸ்கோப். விண்வெளியின் யதார்த்த நிலையை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு கோடு, அதாவது படுக்கை வசமான ஒரு கோடு இதில் உண்டு. விண்வெளியின் சரியான நிலையை இந்த படுக்கை வசமான கோட்டுடன் ஒப்பிட்டு பார்த்து விமானத்தின் ஒவ்வொரு நிமிடத்தின் பொசிஷனையும் இவ்வாறு அறிந்து கொள்ள முடிகிறது. விஞ்ஞான நிபுணர்கள் சமீபத்தில் கண்டுபிடித்த இந்த கருவியின் அமைப்பை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னிருந்தே பெரிய தும்பிகள் உபயோகித்து வருகின்றன. பெரிய தும்பியின் கண்களுக்கு மேலே மிகச் சரியானதொரு படுக்கை கோடு அமைக்கப்பட்டுள்ளது. எந்த கோணத்தில் பறந்தாலும் அதன் தலையை படுக்கை கோட்டிற்கு சமமாக வைத்துக் கொள்ள அவைகளால் முடியும். பறக்கும் போது தும்பியினுடைய உடல் வித்தியாசமாக திரும்புகின்ற போது உடலுக்கும் தலைக்கும் இடையிலுள்ள ரோமங்கள் தளர்வாக நிற்கவும் செய்யும். இந்த ரோமங்களின் அடிவாகத்தில் உள்ள உணர்வு நாளங்கள் பெரிய தும்பியினுடைய பறக்கும் இயக்கங்களுக்கு அவ்விடத்தின் காற்று அழுத்தத்தை பற்றிய அறிவை தருகிறது. இதனால் அவைகளின் பறக்கும் இயக்கங்களுக்கு சிறகடிப்பின் எண்ணிக்கையையும் வேகத்தையும் சுயமாகவே ஒழுங்குபடுத்திக் கொள்ள சாத்தியமாகிறது. மிகவும் சிரமம் நிறைந்த ஒளிந்து மாறி பறக்கும் தருணத்தில் கூட பெரிய தும்பிக்கு திசையோ நிலைப்பாடோ தவறிப்போவதே இல்லை. இந்த அமைப்பு நிச்சயமாக ஒரு அற்புதமான என்ஜினியரிங்கின் செயல்வடிவமேயாகும். இங்கே அறிவுள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனக்கு இருக்கும் இந்த குறைபாடற்ற அமைப்பு பற்றி எந்தவொரு அறிவும் பெரிய தும்பிக்கு கிடையாது. அப்படி இருக்க இந்த தும்பியின் உடலில் இவ்வளவு நுட்பமானதொரு பறக்கும் முறையை அமைத்து அறிஞர்களான இன்ஜினியர்களுக்கும் கூட அவைகளை மாடலாக்கியது யார்? பரிணாமவாதம் என்பது உயிர்களின் எல்லா உண்மைகளையும் இயற்கை மூலம் விளக்க முயற்சி செய்யும் ஒரு சித்தாந்தமாகும். ஆனால் முன்னர் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில்களை தர இந்த சித்தாந்தத்தினால் முடியவில்லை. பெரிய தும்பியின் உடலில் இருக்கும் உன்னதமான நுட்பங்கள் இயற்கையாகவே வரிசைப்படி பரிணாமமடைந்து உருவானவை அல்ல. ஏனெனில் இந்த ஜீவியின் வாழ்வில் இந்த அனைத்து நுட்பங்களும் முன்னமேயே பரிபூர்ணமாக நடைபெற்றிருந்தாக வேண்டும். உலகின் முதல் பெரிய தும்பியும் இந்த அத்துணை அற்புத செயல்பாட்டையும் முழுமையாக கொண்டு வாழ்ந்திருப்பதற்கே சாத்தியம் உண்டு. இவைகளின் படிவ அடையாளங்கள் இவ்விஷயத்தை உறுதியாகவே குறிப்பிட்டு சொல்கின்றன. எல்லா அம்சங்களையும் கொண்டே பெரிய தும்பிகள் உருவாக்கப்பட்டதாக படிவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. பெரிய தும்பியினுடைய மிகவும் பழமையான படிவம் 320 மில்லியன், அதாவது 32 கோடி வருடங்களுக்கு முந்தையதாகும். இதற்கு முன்னுள்ள படிவ இடங்களிலும் பெரிய தும்பியுடன் ஒப்பிடும்படியான எந்த ஒரு ஜீவியும் இல்லை. மட்டுமல்ல, தோன்றியதற்கு பின் இதுவரை அதில் ஏதேனும் பரிணாமம் உருவானதாக படிவ ஆதாரங்களும் சுட்டிக்காட்டவில்லை. மிக பழமையான பெரிய தும்பிக்கும் இன்றைய தும்பிக்கும் சிறிதளவு கூட வித்தியாசமில்லை. நீங்கள் இங்கே காண்கின்ற 140 மில்லியன், அதாவது 14 கோடி வருடத்திற்கு முந்தைய இந்த படிவத்திற்கும் இன்று காணப்படுகின்ற பெரிய தும்பிக்கும் இடையில் சிறிதும் வித்தியாசமில்லை. இந்த அமைப்புகள் பரிணாமவாதத்தின் அர்த்தமற்ற நிலையை மேலும் ஒருமுறை தெளிவுபடுத்துகிறது. உலகங்களின் அதிபதியான அல்லாஹுதான் அனைத்தையும் படைத்தான். ஒவ்வொரு ஜீவராசியும் அவனது சாட்சி பத்திரங்களாகும். அல்லாஹுவை விடுத்து மற்றவைகளை அழைத்து பிரார்த்திக்கப்படும் வேறு எவற்றினாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது எனும் விவரத்தை குர்ஆன் ஒரு சவாலுக்குரிய துணியுடன் எடுத்து காட்டுகிறது. குர்ஆன் கூறுவதை கேளுங்கள்.
الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب.
மனிதர்களே, ஓர் ஊமை கூறப்படுகின்றது. அதனை மிக கவனத்துடன் கேளுங்கள். அல்லாஹுவை விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை அழைக்கின்றீர்களோ அந்த கடவுள்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஓர் ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது. ஏன்? ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டு போனாலும் கூட அதனிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது. உதவி தேடுகின்றவர்களும் உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்களே. ஜீவராசிகளின் அற்புதங்களில் ஒரு சிலவற்றை மட்டுமே நாம் இங்கே பரிசோதித்து பார்த்துள்ளோம். இயற்கையின் ஒவ்வொரு ஜீவியும் ஒவ்வொரு படைப்புகளும் தெய்வீக சக்திக்கும் தெய்வம் உண்டு என்பதற்குமான ஆதாரங்களேயாகும். ஜீவராசிகளை பற்றி அறிந்து கொள்வதும் அவைகள் படைக்கப்பட்டிருப்பதன் நோக்கத்தை புரிந்து கொள்வதும் முக்கிய தேவையாகும். படைப்புகளை பற்றி அறிந்து கொள்ளுமாறும் அவைகளிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ளுமாறும் பரிசுத்த குர்ஆன் இடையிடையே வலியுறுத்துவதை நாம் காண முடியும்.
أَفَلَا يَنْظُرُونَ إِلَى الْإِبِلِ كَيْفَ خُلِقَتْ وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت.
இம்மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை எனில் ஒட்டகங்களை இவர்கள் பார்க்கவில்லையா? அவை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன என்று? மேலும் வானத்தை பார்க்கவில்லையா? அது எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று? மேலும் மலைகளை பார்க்கவில்லையா? அவை எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளன என்று? மேலும் பூமியை பார்க்கவில்லையா? அது எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்று? படைக்கப்பட்டுள்ள இந்த பிரபஞ்சத்தின் இயக்கங்களின் மீது கண்ணோட்டமிட்டு படைப்பாளனான இறைவனின் உண்மையை அறிந்து கொண்டவன், இறைவனின் படைப்பாற்றலை புரிந்து ஏற்றுக்கொண்டவன், மன உறுதியுடன் மரணத்திற்கு பிறகு வரும் வாழ்க்கையின் மீழ்ச்சிக்காக காத்திருக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்லுகின்ற செய்தி. இதோ குர்ஆன் கூறுவதை
கேளுங்கள்.
இன்னல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எவ்வாறு முதன்முறையாக படைக்கின்றான் என்பதையும் பிறகு எவ்வாறு அதை மீண்டும் படைக்கின்றான் என்பதையும் அவர்கள் என்றுமே கவனித்ததில்லையா? மீண்டும் படைப்பது எனும் இந்த பணி திண்ணமாக அல்லாஹுவுக்கு எளிதானதாகும். நபியே, இவர்களிடம் கூறும், பூமியில் சுற்றித்திருந்து பாருங்கள் எவ்வாறு அவன் முதன்முறையாக படைத்துள்ளான் என்று. பின்னர் அல்லாஹ் இன்னொரு தடவையும் வாழ்வை நல்குவான். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உள்ளவன். படைக்கப்பட்ட பிரபஞ்சத்திற்கான தெய்வீக வழிகாட்டுதல்களை பற்றியே நாம் இதுவரை தெரிந்து கொண்டோம். பூமியிலே சுதந்திரமாக செயல்படுவதற்குரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளவன்தான் மனிதன். நன்மை செய்து நல்லவனாகவும் தீமை புரிந்து தீயவனாகவும் அவனால் முடியும். இந்த மனிதனுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ள துறைகளில் தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும் ஆற்றலும் தகுதியும் ஜீவராசிகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள சர்வசக்தியுடைய அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியதாகும். சர்வசக்தியுடைய அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களாகும் இவைகள். அவை தூதர்கள் அனைவரும் கற்றுத்தந்த வழிகளும் ஆகும். எனவே இஸ்லாத்தை பற்றி படியுங்கள், இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுங்கள், அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.